கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய பிதாவாக தேவன் நாமத்திலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலும் கூட என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் சார்ந்திருக்கிற சேலம் பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அன்பையும் வாழ்த்துதலையும் நான் மதில் பகிர்ந்து கொள்கிறேன். மத்தியான டைம் எல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. நான் சப்ஜெக்ட் சுமாராக தான் எடுப்பேன். நீங்க தூங்கிட்டு வச்சுக்கோங்களேன், பிரதர் நீங்க நான் சூப்பராக எடுத்தது மாதிரி ஆயிடும். அதனால நீங்க யாரும் தூங்கிடாதீங்க. நான் சுமாராக தான் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா. அந்த ரீதியில கடந்த நேற்று தினத்திலும் சரி இந்த தினத்திலும் சரி அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் இன்னும் 1 hour எடுத்துட்டு வீட்டுக்கு போக போறீங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் நீங்க எப்படி கொண்டு போகணும், எடுத்துட்டு வீட்டுக்கு போற அளவுக்கு நீங்க தயாராகணும். அப்படி ரீதியில கூட உங்களுக்கு இந்த நாள் கூட நம்ம எடுத்து கொண்ட தலைப்பு பவுலின் எச்சரிக்கை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்கு ஆதார வசனம் 1 Corinthians 10:12.
இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படுக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன்.
மேடம் மீண்டும் வாசிங்க.
இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படுக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன்.
வசனம் வாசிக்கிறோம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். பவுலோட இங்க ஒரு எச்சரிக்கையான வார்த்தை. இது நமக்கு ஒரு பாடமாக அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலை கூட இருக்கிறது எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, அப்ப நிக்கிறவன் அப்படி சொன்னா எப்படி நிக்கிறது? இப்ப நம்ம நிக்கிறமே இந்த நிக்கிறதுலாம். அப்புறம் விழாத படிக்கு, எங்க விழாத படிக்கு, எதில் விழாத படிக்கு, அதுதான் அவர் என்ன பண்றா. இதில் நீங்கள் எப்படி இருக்கும்னா எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க கொடுக்கிறார். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறார்னா இப்படி இருக்க, எப்படி இருக்க. அப்போ இது சொல்லும் போது என்ன பண்றாருன்னா மேலே சில வசனங்கள் இருக்குது, அந்த வசன பகுதியில மையமா வச்சு தான் என்ன பண்றா இந்த வசனத்தை எழுதுறாரு. அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் சொல்லிட்டு தான் என்ன பண்றாருன்னா ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பாக என்ன பண்றாருன்னா இந்த விஷயம் இப்படி இருக்க, அந்த சம்பவங்கள் எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன், தேவன் எனக்கு கொடுத்த விஷயங்கள், நான் உங்களுக்கு மீண்டும் எச்சரிப்பாக விஷயத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்தை வைக்க. பாருங்க இன்னும் விசேஷம் எடுத்துட்டா அதுல 11 மட்டும் மீண்டும் வாசிங்க. 11,
இவைகள் எல்லாம் கிறிஸ்தாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது.
பாருங்க அவங்களுக்கு திருஷ்டாந்தமா நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி எச்சரிப்பாக. இது வந்து நம்ம அநேக விஷயத்தை எடுத்து காட்டுவோம். ஆனா இந்த பர்டிகுலர் சம்பவத்துக்கு தான் அப்போஸ்தலர் பவுலுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்துக்காக இது அவங்களுக்கு திருஷ்டாந்தமா நடந்தது, நம்மளுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதியிருக்கிறது. திருஷ்டாந்தம் நல்லா தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு நடந்தது நிழல் டைப் ஒன்று, நீங்க 51:79 போய் பார்த்தீங்கன்னாக்கா டூ பாஸ் ஒரு கிரீக் வார்த்தை டைப் நிழல். அப்படியே மாம்ச இஸ்ரவேலுக்கு என்ன நடந்ததோ அதே தான் யாருக்கு நடக்குன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேல் நம்மளுக்கும் இங்க நடக்கும். எச்சரிக்கை நேரத்தில் வைக்கிறாருங்க. இப்போ என்னன்னாக்கா ஒவ்வொரு வசனமாக என்னென்ன விஷயங்கள் அங்கே பவுல் நம்மளை எச்சரிக்கிறாங்க விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ முதல் 2 இப்போ வாசிங்க.
இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை,
முதல் 2, அதாவது 1 Corinthians 10:1-2.
இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள்.
பாருங்க இப்ப இங்க விஷயம் என்ன, ஆரம்பத்துல ஞானஸ்தானம் பற்றி பேசுறாரு. அப்ப இங்க ஞானஸ்தானம் என்பது நம்ம உடனே என்ன நினைக்கு வரணும்னா தண்ணியில எடுப்பது விஷயங்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஞானஸ்தானம் அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரம் வரும் வரை அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், மீண்டும் எகிப்துக்கே திரும்பி போயிடலாம். நிறைய டைம் இருக்குது அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு. ஆனா இப்ப எங்க விஷயம்னாக்கா இப்ப சமுத்திரத்துக்கு பக்கத்துல வந்து நின்ட்டாங்க. இப்ப சூழல் எப்படி மாறுது, திரும்பி பின்னாடி போனா பார்வனோட படை மரணம் சம்பவிக்க சூழ்நிலை. முன்புறமாக என்ன நிக்குது, கடல் இருக்குது இல்லையா. இப்ப என்னதான் பண்ணணும், அவங்க மோசையை தான் பார்த்தாவும், மோசையை தான் ஃபாலோ பண்ணி ஆக வேண்டிய விஷயத்துல நிக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை பயணம் இனி மோசைக்கு கீழாக
ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மோசே எப்படி போறாரோ, மோசே என்ன செய்ய சொல்றாரோ, அவங்க என்ன விஷயத்தையும் வச்சுக்கிறாரோ, அதன்படிதான் இனி எங்கள் விருப்பம் விஷயத்துக்கு என்ன பண்றாங்க, அவங்க தங்கள் வாழ்க்கையை அங்க ஒப்பு கொடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு காரியம் தான் பொதுவாக ஞானஸ்தானம் அங்கே இருக்கப்படுது. இதே விஷயம் தான் எப்படி அவங்க மோசே கிட்ட, அதாவது எகிப்திலிருந்து வெளியே வந்து மோசே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களோ, அதே தான் நாமளும் செஞ்சிருக்கிறோம். எப்படி மாம்சி கிருஷ்ண வேலைக்கும் அப்படியே நம்மளுக்கும் எகிப்திலிருந்து உலகத்திலிருந்து வந்து கிறிஸ்தேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து இனி நம்மோட வாழ்க்கை இல்லை, அவர் சித்தத்தின் படியான விஷயங்கள் என்ன பண்ணாலும் செய்ய போகிறோம். இதுதான் வந்து அங்கே நிற்கிறதா சொல்லி பார்க்கிறோம். இப்ப அடுத்தது மூன்றாவது வசனம் வாசிங்க.
எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள்.
பாருங்க, இப்படி வந்து அவங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், அந்த செங்கடல கடந்ததுக்கு அப்புறம் அவங்க போகையிலே என்ன நடந்ததுன்னா, எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை என்ன பண்ணாங்க, புசித்தார்கள் பார்க்கறோம். இங்க நமக்கு என்ன நிழல்னா, பாருங்க வனாந்தர பயணத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் புசிக்கு என்ன கொடுத்தாருன்னா, மண்ணா கொடுத்தார். அவர்கள் விதவிதமா எதிர்பார்த்தாங்க, ஏன்னா ஈபத்தில் அப்படி இருந்ததுனால இங்க விதவிதமா எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படி கிடைக்கல, எல்லாத்துக்கும் ஒரே காமன் ஃபுட் என்னன்னாக்கா மண்ணா அங்க தேவர் அங்க கொடுத்தார். ஆனா இந்த மண்ணா பெற்றுக்கொள்ள விதம் சில கண்டிஷன் தேவன் அங்க வச்சிருக்கிறார். எப்படி மண்ணா டெய்லியும் சேகரிக்கணும், தினமும் காலையில போய் அந்த மண்ணா அங்க எடுக்கணும் அந்த நாள் ஆகாரத்துக்காக. அடுத்தது அன்னைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் தான் எடுக்கணும், இல்ல நாளைக்கு நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் இல்லைங்க. அப்ப அன்னைக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் தான் அவங்க எடுத்து வைக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த மண்ணாவோட சைஸ் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதா இருக்கும். போட்டு காட்டுறேன் முடிஞ்ச பாருங்க, மண்ணா இருக்காது அது அப்படித்தான் இருக்கும் காட்டுறாங்க. மண்ணோட சைஸ் ரொம்ப சின்னது. ஒண்ணு என்ன சொல்லலாம், கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த அளவு தான் அந்த மண்ணா அங்க இருக்கும். அது என்ன பண்ணணும்னா கவனமாக அங்க கையாள வேண்டும், அதாவது எடுக்கணும், கலெக்ட் பண்ணி எடுக்கணும். அவங்க அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு பொறுமை மிக மிக அவசியம். பொறுமை இல்லாட்டி இந்த மண்ணை நீங்க அங்க எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம அவைக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவ ஜீவியத்துல நம்ம பயணிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரே மண்ணா கொடுக்கப்படுது, தேவனுடைய வார்த்தை. இப்ப தேவன் கொடுக்கிற வார்த்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேணும்னாக்கா, மண்ணாவை நம்ம கலெக்ட் செய்யணும் கவனமாக பொறுமையாக. அந்த இது ரெண்டு மிகவும் அவசியம். நீங்க மண்ணா கலெக்ட் பண்ற விஷயத்துல ஏன்னாக்கா மண்ணா ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நீங்க என்ன கூட சேர்த்து எடுத்து வாய்ப்பு இருக்குது, அங்க அங்க கிரவுண்டு தானே. அதே மாதிரி என்ன வரலாம், கல்லு கூட வந்துடலாம், சின்னது இல்லையா, ஆனா இது ஒயிட்டா இருக்கும், கல்லு கூட வர்றதுக்கு அங்க வாய்ப்புகள் இருக்குது. கவனமா அதை எடுக்க வேண்டிய விஷயம் இது. பொறுமை மிக மிக அவசியம் இந்த மண்ணா கலெக்ட் பண்றதுல. பொறுமை உங்களுக்கு வேணும்னாக்கா வாஞ்சை அவசியம் இது. நீங்க வாஞ்சை இல்லாதபடிக்கு நீங்க மண்ணாவை நீங்க எடுக்க முடியாது. உங்களுக்கே நீங்க ஒரு இலையில எல்லா வகை சாப்பாடு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கை வச்சாலும் சரி, நீங்க மனசு வச்சா தான் சாப்பிட முடியும். நீங்க சாப்பாட்டுல கை கூட வச்சிடலாம், ஆனா என்ன வைக்கணும், மனசு வைக்காம நீங்க சாப்பாடு நீங்க சாப்பிட முடியாது. ரொம்ப அவசியம் அது. பொறுமையா கையாளுவதை மேற்கொண்டதோட காட்டிலும் வாஞ்சியாக அதை கலெக்ட் பண்றது மிக மிக அவசியம். அதே போல தேவங்க நம்மளுக்கு என்ன விரும்புகிறார், சத்தியம் அனைவருக்கும் கொடுக்கிறார். அது பெற்றுக்கொள்ளுகிற நாம் எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, எந்த அளவுக்கு வாஞ்சியாக அந்த சத்தியத்தை நாம தேடுகிறோம், தேடி வைக்கிறோம், மிக மிக அவசியம். தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஆகாரங்கள், வசனத்தோட கவனம், வசனத்தோட ஆராய்ச்சி எந்த அளவு நமக்குள்ள உள்ள போகுது, இது மிக மிக கவனிக்க வேண்டிய விஷயம். புதுசு விஷயம் இந்த கடைசி காலத்துல நம்ம இதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம இடையில இருக்கிற மனசாட்சி தொட்டு பதில் சொல்ல வேண்டிய விஷயம் அது, எத்தனை பேர் அதிகாலையில இதோட வார்த்தையை வாசிக்கிறீங்க? இல்ல கை தூக்க வேண்டாம், நான் அதை எதிர்பார்க்கிறேன், சங்கடமா தான் இருக்கும். ஆனா நான் கேட்ட விதத்துல நிறைய பேர் மத்தியில இல்ல பிரதர், எழுறதுக்கே 6 மணி 7 மணி ஆயிடுது, வேலை அப்படி நிறைய விஷயங்கள் வருது. ஆனா வாசிப்பீங்க, நிறைய பேர் நீங்க வாசிப்பீங்க. நம்ம என்ன கேக்குறனா, மற்ற காரியங்கள் நமக்கு இருக்குது, பைபிள் தாண்டி வால்யூம்ஸ் டிஃபரன்ஸ் மற்ற புக்ஸ் இதெல்லாமே நீங்க மற்ற ஈவினிங் டைம் ஐட்டம் வாசிடுங்க வேணாங்கல்ல. ஆனா அதிகாலையில எந்திரிச்சு தேவனுடைய வார்த்தையை தேடுறவன் எத்தனை பேர்? நம்மளுக்கு பேர் தான் வேதமானவர்கள். மிக மிக அவசியமான ஒரு விஷயம் இது. வேதம் நாம் உள்கொள்ளுவார்கள், ஜாக்கிரதையாக அதிகால தேடும் போது அது அவ்வளவு வாசிப்பது அமையும். சில சமயத்தில் நம்ம அது யோசிக்கிறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. நிறைய பேர் நான் பார்த்தாச்சு, கேட்டாச்சு, வாசிக்கிறோம், ஆனால் அதிகாலையில் இல்லை. ஏன்? முக்கியமான காரணம் இருக்கு, பின் வரும்போது பார்க்கலாம், மீண்டும் பார்க்கலாம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னாவை எதிர்காலத்தில் எடுத்து வைக்க முடியாது. அன்னன்னைக்கு வேண்டியது மாத்திரம் தான் அவங்க எடுத்து வைக்க முடியும். அதான் டெய்லி பிரெட் சொல்றோம். அப்போ தினமும் காலையில் போய் கலெக்ட் செஞ்சு நம்ம கூட தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய கிருபையில சத்தியத்தை பெற்றுக்கொள்ள எந்த அளவுக்கு வாஞ்சி அதை உட்கொள்ளுகிறோம், நாம் அதுக்கு நாம தான் அதுக்காக பிரயாசப்பட வேண்டிய விஷயம் இது. எந்த அளவுக்கு நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ சத்தியம் உள்ள வாங்குறதுக்காக, அந்த ஆகாரம் உள்ள சாப்பிட்றதுக்காக, அந்த அளவுக்கு தேவன் உங்களை கொடுப்பார், அந்த அளவுக்கு தேவன் உங்களை கொடுப்பார். அதிகாலை தேடுகிறவர் என்னை கண்டடைவான். வசனம் சொல்லுது, தூங்கினா தரிதினாவீங்க, விழித்திருந்தால் விருத்தி ஆவீங்க. எதில் வசனம் இங்கே நிற்கிறது இல்லை, அதுதான் சொல்ல வேண்டும். அதிகாலை அந்த அமைதியான சூழலில் நீங்கள் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது உள்ள பதியும், அதுதான் அந்த நாள் ஃபுல்லாக உங்களை ஓட வைக்கிறதுக்கு காரணமாக அமையும். மிக மிக அவசியமான ஒரு விஷயம் அது. இப்போ மன்னா விஷயங்கள் இப்படி இருக்கு, இந்த மாதிரி தான் அவங்க மன்னா எடுத்தாங்க, இதே மாதிரி தான் நாமளும் மன்னாவை எடுக்க போகிறோம். நாலாவது வசனம் வாசிங்க.
எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே.
அடுத்தது பார்க்கிறோம் நல்ல வசனத்துல, ஞானபானத்தை அவங்க குடித்தார்கள், அது தண்ணீர் வந்ததுதாங்க. அவங்க தேவன் தண்ணீர் எது கொடுத்தாங்கனாக்கா, அங்கே வண்ணாந்தத்தில் இருக்கிறாங்க, வண்ணாந்தத்தில் இருக்கும் போது அவங்க தண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அந்த தண்ணீர் அங்கே கொடுக்குறாரு. தண்ணீர் அவங்க தேவைப்பட்டது. என்ன பண்ணுற தேவனாங்க, மோசே கிட்ட சொல்லி அந்த பாறையை நீங்கள் என்ன பண்ணுங்க, அடிங்க. அடிக்கும் போது தண்ணீர் அங்கே ஊற்று போல கிளம்பி அங்கே வந்தது. அதுதான் அவங்க குடித்தார்கள். இது வந்து ஞானபானம் பாரு, இது ஞானபானத்தை அங்கே என்ன கோட் பண்ணுறாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய கிருபை, த கிரேஸ் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட், அந்த தண்ணீர். அப்படின்னா நம்ம பாவிகளாக இருக்கும் போது இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட விஷயங்கள், நமக்காக ரத்தம் சிந்தின விஷயங்கள், பாவத்தை கழுவக்கூடிய விளக்கிரயம் நம்ம கொடுத்தார். இந்த விஷயம் தான் இங்க கிறிஸ்துக்குள்ளான தேவனுடைய கிருபை அவங்களை தொடர்ந்து அங்க வந்தது. முன்ன நம்ம மீட்டெடுத்த விஷயங்கள், பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சது. அது இது நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கையில் நம்ம வாங்கியிருக்கிறோம். தண்ணீர் அந்த சமயத்தில் நம்ம கையில கிடைச்சது. ஆனால் ஒன்று பெரிய ஆச்சரியம் பாருங்க, தண்ணீர் கேட்டாங்க தாகமாக இருக்குன்னு, தேவன் அந்த தண்ணீர் அங்கே கொடுத்தார். ஆனால் அந்த தண்ணீர் அங்கே மாத்திரம் வரல, இப்போ ஒரு இடத்துல நிற்கிறாங்க, மழை இருக்கு, அடிக்கிறார், தண்ணீர் வருது, அவங்க அங்கே மாத்திரம் வரல, இவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் தண்ணீர் என்னன்னா, நல்ல முடிஞ்ச ஸ்டைலில் போடுவார், நீரோடைய போன தண்ணீர் அவங்களுக்கு எல்லாம் போகணும். இது பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் அது. அங்க மட்டும் இல்ல, தொடர்ந்து நீரோடை போல தண்ணீர் எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்களோ அங்கெல்லாம் இந்த நீரோடை போல தண்ணீர் அங்க சென்றது. கடைசி வரல கூட போயிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் தான் பண்ணாங்க, அவங்க குடிச்சிட்டேங்க வந்தாங்க. அங்க நாலாவது பின்பகுதி வாசிக்கிறோம், அந்த ஞான கண்மலை யாரு? ஞான கண்மலை கிறிஸ்து. வசன வாசிக்கும் போது கிறிஸ்து கூட வந்தாரு போல இருக்கும். ஞான கண்மலை கிறிஸ்து தான் தண்ணீர். அதுவும் எங்க வந்தது? கடைசி வரலும் அவங்க கூட அங்க வந்தது. நீரோடை போலங்க கோட் பண்ற விஷயங்களங்க. அப்ப இந்த கண்மலையின் கிருபை, இயேசுவின் மூலம் தேவனின் கிருபை நம்மளுக்கு கிடைச்சது. நீ பாவ மன்னிப்பு, மீட்பு, அந்த விடை கிரயம், இதெல்லாம் நமக்கு கிடைச்சது. பாருங்க, இன்னொரு பவர் பாயிண்ட்ல வாய்ப்பு இருந்தா பாருங்க, அந்த தண்ணீர் எப்படி வந்ததுனாக்கா, நாட் ஓன்லி டிட் தே ட்ரிங்க் ஆஃப் த வாட்டர் freely at that time, ஒரு வார்த்தை எழுதுறாரு, அன்னைக்கு மாத்திரம் அங்க வரல, தண்ணீர் நீரோடை போல அவங்க சென்ற இடமெல்லாம் சென்றது. அப்போ இயேசு கிறிஸ்து மூலியமாக நீதிமானாக்க படுகிறோம், அந்த உடன்படிக்கை எடுத்தது மூலியமாக. அது அன்னோட முடியல, இன்னைக்கு வரல வருது அந்த பலன். நான் 10 வருஷம் பேப்டிஸ்ட் எடுத்தேன்னா அந்த விஷயம் அன்னோட வேணும் இல்லை, இன்னைக்கு வரல அந்த கிருபை என்னை தொடர்ந்து வருது. ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான், அந்த நீரோடைய போல. அன்னைக்கு மாத்திரம் இல்ல, எங்கெல்லாம் போனாங்களோ அதுவரையிலும் இந்த தண்ணீர் அவங்களை தொடர்ந்து வந்தது. அதேதான் நம்மளுக்கு நீதி மலாக்கப்பட்ட விஷயங்கள், கிறிஸ்துவோட விஷயங்கள், அந்த கிருபை இந்த வரை நம்மளை எப்படி வந்து தொடர்ந்து நம்மளை வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தான் நிழலாய் பார்த்தோம், திருஷ்டாந்தம் துப்பாசன் பார்த்தோம். அவங்களுக்கு எப்படி நடந்ததோ அதே போல யாருக்கு நமக்கு அங்க நடந்தது. உலகத்திலிருந்து வந்தோம், கிறிஸ்துக்குள்ளாக இருந்த ஞானஸ்தானம் எடுத்தோம், நம்ம எல்லாரும் ஞான போதனம் சாப்பிட்டோம், நம்ம எல்லாரும் அந்த தண்ணீர் குடித்தோம், கிருபை வாங்கி கொண்டோம். இதெல்லாம் நிழல் எப்படி அவங்களுக்கு நடந்ததோ அதே போல இங்க நமக்கும் நடந்தது. பாருங்க இப்போ அடுத்த வசனமும் முக்கியம், ஐந்தாம் வசனம் வாசிங்க.
அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை.
அப்படி இருந்தும் மேல சொல்லப்பட்ட அந்த நாலு வசனத்துல என்ன நடந்ததோ நாமும் அப்படிதான் செய்தோம். அப்படி இருந்தும் கிறிஸ்துக்குள்ளான நானஸ்தரம் எடுத்து மன்னா தண்ணீர் கிருபை இதெல்லாம் வாங்கி அப்படி இருந்தும் தேவனுக்கு என்ன இல்லை, அநேகர் மேல பிரியம் இல்ல. எப்படி மாம்ச இஸ்ரேலுக்கோ அதே போலதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கும் அங்க விஷயம் நடந்தது. ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படின்னா பொதுவா கிறிஸ்தவன் எடுத்துட்டாக்கா எல்லா கிறிஸ்தவ தேவன் பிரியம் வைக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு பேசாமல் மன்னர் எடுத்துட்டா அவங்களும் சொல்றாங்க நாங்க மன்னா சாப்பிடுறோம் தண்ணி குடிக்கிறோம், ஆனா எங்க போறதில்ல, பரலோகம் போறதில்ல, வனாந்தத்திலே அவங்க அழிக்கப்படுறாங்க. இது ஒரு விஷயம், அது இது நாமினல் சர்ச் பரலோகம் போறதில்லை. ரெண்டாவது இது பொதுவான பாயிண்ட், அது ஸ்பெஷலா ஏதமானவர் நாம் இதே பாயிண்ட் அங்க இருக்கு. இந்த கன்வென்ஷன் 1000 பேர் வராங்க, நிறைய பேர் எல்லாரும் ஒரே மனா எல்லாத்துக்கும் ஒரே தண்ணீர் புசிக்கிறோம். எச்சரிக்கை என்ன பவுல் கொடுக்கிறார், அப்படி இருந்தும் அநேகர் மேல் தேவனுக்கு பிரியமில்லை. ஏன் பிரியமில்லாம் போனது, யோசிக்க வேண்டிய விஷயம் அது. சில சமயத்தில் நம்மளுக்கு தெரியாது, ஆனாங்க தேவன் எச்சரிக்கிறார். இதுதான் பவுலோட எச்சரிக்கை. நம்ம சொன்னோம் அநேகர் மேல தேவன் இங்க பிரியம் இல்லாம இருக்கு. இது நம்மளுக்கு பயமுத்தத்துக்காக சொல்ல வரல, உணரடி வேண்டியதுக்காக நம்ம சொல்லுகிறோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம், அதனால தேவன் நம்ம மத்தியில் பேசுகிற விஷயம் அது. பாருங்க இன்னும் ஆழமாக அந்த விஷயம் போனா ஆறாம் வசனம் எடுத்துட்டாக்க பாருங்க இந்த விஷயம் அங்க ஓபன் பண்றாரு. ஏன் தேவனுக்கு அநேகர் பிரியம் இல்ல அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதனால இவங்க பரலோக ராஜ்யம் வாய்ப்பை இழக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் செய்யற சில காரியங்கள் அங்க லிஸ்ட் கொடுக்கிறார். இதனால அவங்க அந்த வாய்ப்பை அங்க இழக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு தேவன் மேல் பிரியம் இல்லாம போகுது. என்ன விஷயம் செஞ்சாங்கன்னா ஆறாம் வசனம் வாசிங்க. இப்போ
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாத படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது.
பாருங்க அவர்கள் இச்சித்தது போல நீங்களும் இச்சியாத படிக்கு என்ன செஞ்சாங்க, பொல்லாங்கானதையில அவங்க செஞ்சாங்க. என்ன அப்படி இச்சித்தாங்கன்னா ஒரு நாலு விஷயம் கொடுக்கிறார். மீண்டும் தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம், நாலு விஷயம் கீழே கொடுக்கிறார். இந்த நாலு விஷயம் அவங்க இச்சித்ததுனால தேவனுக்கு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா பிரியம் இல்லாமல் போனது. வசனம் அப்படிதான் சொல்லுதாங்க. பாரு இச்சிக்கிறதுனா என்னன்னாக்கா அந்த விஷயங்களை கவர்ந்து இழுக்கிறது, தன் பக்கம் ஈர்க்கிறது, ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். இப்ப இருக்கிற விஷயங்கள் கண்ணில் பார்க்கிறோம், அது மனசுல பதியுது. அதாவது முதல் வெளி மனசுல தான் பதியும், வெளி மனசுல பதிகிற விஷயங்கள் அப்படியே ஆள் மனசுக்கு போயிடும். அங்க பதிவு ஆயிடுச்சுனாக்கா என்ன பதிவாகுதோ அதுதான் நாம செய்வோம். நீங்க வேணா வாய்ப்பு இருந்தா சைக்கிள் டாக்டர் கேட்டு பாருங்க, இது ஆராய்ச்சி பண்ண தெளிவா சொல்லுவாங்க. இந்த நாலு விஷயங்கள் செய்கிறது செயல் இல்ல, சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயம் இது. இது மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். இச்சிக்கிறது எல்லாம் எங்க நடக்குது, ஒரு விஷயத்தை எச்சிக்கிறது எங்க நடக்குது, கண் மூலியமாக. அது எங்க போய் பதிவாக உள்ள, இது பதிவான விஷயம். இது நீங்க ஆளு மனசுக்கு கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னாக்கா என்ன பதிவு பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வெளியில வரும். இதுதான் அவங்க செஞ்சாங்க. ஆள் மனசுல பதியாயிடுச்சு, அதை இச்சிக்கிறாங்கன்னா நம்ம இழுக்கிறோம். ஒண்ணு வேணாச்சு, உதாரணம் சொல்றேன் பாரு. ரெண்டு பசங்க கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஒற்றை வேண்டிக்கிறாரு, கடவுளை நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது. இன்னொருத்தர் வேண்டாரு, நான் பாஸ் ஆயிடணும், நான் பாஸ் ஆயிடணும். இப்ப ரெண்டு வேற வேறையும் ஒரே அர்த்தமா? ஒண்ணுதான் கேட்கறாங்க, கேட்கிற விதங்கள் பாருங்க. ஒன்னு நெகட்டிவ், ஒன்னு பாசிட்டிவ். இவர் எது மாதிரி நோக்கமாக்குறாருன்னா, நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது, கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவார். இவருக்கு என்ன இருக்குது, நான் எப்படியும் பாஸ் ஆகிடணும், நான் எப்படியும் பாஸ் ஆகிடணும். நோக்கம் அது மேலே தான் இருக்குது, அதை நம்ம இருக்கிறோம், நம்ம தான் இருக்கிறோம். அது இது சைக்காலஜி நடக்கிற விஷயம். அது இதே தான் நீங்கள் ஜபத்தில் கூட செல்வாங்க, அப்பா நான் பாவமே பண்ணக்கூடாது, நான் பாவமே நீங்கள் பாவம் தான் பண்ணுவீங்க, அப்படி வேண்டக்கூடாது. நான் பரிசுத்தமாக வாழணும், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. நீங்கள் பரிசுத்தம் இருக்கிறது போல நானும் பரிசுத்தம், நீங்கள் இப்படி வேண்டிங்கன்னா உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படும். நீங்க அதை இச்சு, அதாவது இருக்கிறீங்க, அதான் விஷயங்கள். அதுதான் அது ஈர்ப்பு, அது உள்ள வர்றதுனால எதை பதிவாகுதோ அதுதான் நடக்கும். உள் மசதி நல்லது பதிவு பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பதிவு பண்ணா கெட்டதான் நடக்கும் அதிகமா. அதான் இவங்க செஞ்சாங்க. அந்த நாலு காரியங்கள் அவங்க இச்சித்தாங்கன்னா அது இருக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஒண்ணு வேண்டாம், நீங்க வீட்டுல சிஸ்டர்ஸ் வீட்டுக்கார்ட்ட ஏதோ வாங்க சொல்லுங்க, கடைக்கு போய் நீங்க மறக்காம வாங்கிட்டு வாங்க, மறக்காம வாங்கிட்டு வாங்க, அவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா அதுதான் நீங்க பதிவு பண்றீங்க. ஆனா இப்படி சொல்லி பாருங்க, ஞாபகமா வாங்கிட்டு வந்துருங்க, நீங்க ஞாபகமா வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி பாருங்க, ஞாபகமா வாங்கிட்டு வருவாங்க. சின்ன விஷயம்தான், என்ன மனசுல பதியுது அதுதான் விஷயம். இது அப்படியே ஆள் மனசுக்கு போச்சுனாக்கா அதுதான் உங்களுக்குள்ள பிரதிபலிக்கும். வசனம் இருக்கு இல்லையா, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, இவைகளையே இவைகளையே படிச்சுக்கிறங்க சொல்லதில்ல, சிந்திச்சு கொண்டிருங்க. நீங்க சிந்திக்க சிந்திக்க தான் அது ஆள் மனசுல பதியில உட்காரணும். இல்ல இது என்னமா, நீங்க வேற மாதிரி நினைக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது அநேக வசனங்கள் எப்படிதான் பேசுதுன்னா, நம்ம சிந்தனைக்கு சம்பந்தப்பட்டதுதான் பேசுது. ரீசெண்டானா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதால பேசுறோம். உள்ள பதிவு பண்ண விஷயம் அது. இதெல்லாம் நீங்க சிந்திச்சு கொண்டு இருங்கனாக்கா, நீங்க சிந்திச்சு உள்ள வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுதான் செய்வீங்க. நீங்க வேற பக்கம் போக மாட்டீங்க, இல்ல வேற ஏதாவது நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுதான் நடக்கும். அப்ப இங்க சொல்ற விஷயங்கள் என்னக்கா, அவங்க பொல்லாங்க செஞ்சாங்க அப்படின்னா, வசனம் சொல்றது அவங்க இச்சித்தாங்க அப்படின்னா, இவங்க தான் உள்ள வாங்கிக்கிறாங்க, அது இவங்க உள்ள வாங்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அதுதான் சொல்றது, அதிகாலையில் எந்திரிச்சு பிரசன்ட், அந்த பிரசன்டா இருக்கும் பாத்தீங்களா, அந்த சமயத்துல ஒரு நாலு மணி வச்சுக்கோங்க, மூணு மணி வச்சுக்கோங்க, எந்திரிச்சு நீங்க வேதத்தை வாசித்து தியானிப்பதன் மூலியமாக உங்க ஆள் மனசுல அதை போய் உட்காரும். இதான் இப்ப பகல ஒரு பத்து மணிக்கு மேல உட்காந்தா பதியாதா அப்படின்னா, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு. நைட்ல படித்தா பதியாதா அப்படின்னா, பதியாது, நான் தான் சொல்லுவேன். ஆனா அது காலை நீங்க தேவனை தேடும் போது, அந்த விஷயங்கள் நீங்க வாசிச்சு உள்ள வைக்கும் போது உள்ள பதிவாகுது. ஒரு நாள் இல்ல, அனுதினமும் அனுதினமும் அந்த வார்த்தை நீ உள்ள வைக்கும் போது அது ஆள் மனசுல உட்காரும். இப்ப என்னன்னாக்கா, உங்க செயல்பாடு ஆட்டோமேட்டிக்காக மாறும். செஞ்சு பாருங்க, உங்க பெஸ்ட் சொல்லுவாங்க. சார் போன மாசம் இருந்த மாதிரி இந்த மாசம் இல்லை சார், வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பா சொல்லுவாங்க. வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, இருக்கா ஜீவன் வல்லமை எங்க இருக்குது, வசனத்தில் இருக்குது. அப்ப இந்த விஷயம் அதான் சொன்ன, நீங்க ஏன் அதிகால பைபிள் ஸ்டூடெண்ட் தான், ஆனா நிறைய பேர் கேட்டு பார்த்தாச்சு, நம்ம வாசிக்கிறது தான் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க கையாண்டு பாருங்க. இனி வர புது வருஷத்துல இருந்தாச்சு இந்த ஒரு தீர்மானம் கூட ஆரம்பிங்க, தப்பு இல்லை. செஞ்சீங்கனாக்கா கண்டிப்பா உங்க ஆல்மஸ்ல என்ன பதிவு பண்றீங்களோ அதுதான் உங்க செயல் செயலா மாறும். தேவோட வார்த்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பதிவு பண்ணுங்க. அப்ப நாலு விஷயம் தேவனுக்கு பிரியமில்லாம் போனது, ஏன்னா இந்த நாலு விஷயம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, இச்சித்தாங்க. தேவன் கிருபையாய் கொடுத்த ஆசீர்வாதங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாலு காரியம் மூலியமாக பரலோகமே போகிறது தடைபடியா இருக்குது. என்ன காரியம் அது, முதல்ல வாசிங்க வசனம் ஏழு.
ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள்.
பாருங்க, இந்த விஷயம் தான் மெயினா பேசுறாரு. விக்கிரக ஆராதனைக்காரர் அவங்க செஞ்சது போல நீங்களும் விக்கிரக ஆராதனை செய்யாதபடி இருங்கள். அப்படின்னா விக்கிரகம் சொல்ல போகும்போது அதன் மீது முழு நம்பிக்கை சாஸ்தாங்கமா விழுந்து கிடப்பது விக்கிரகம் வழிபாடு, நாம் அது செய்யறதில்லை. நல்லா தெரியும் நமக்கு இல்லையா, இதை நம்ம செய்யறது இல்லை. ஆனா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் ஆவிக்குரிய ரீதியில அப்படின்னாக்கா, என்ன பாடம் நமக்கு தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னாக்கா, பாருங்க பிரதர் சில வகை கொடுக்கிறார், இந்த விக்கிரக ஆராதனை சில டைப்ஸ் கொடுக்கிறார். எப்படின்னாக்கா இன்ஆர்டினேட் ரெஸ்பெக்ட், அதுனா அளவுக்கு மீறி ஒருவருக்கு கொடுக்கிற மதிப்பு, யாராக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மனிதர் மேலே இருந்தாலும் சரி, ஒரு அமைப்போ ஒரு பொருளோ இதன் மீது அளவு கடந்த பக்தி நீங்கள் வைக்கிறீங்களோ அது என்னவா ஆகுதுங்க, அது மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க, அப்போ அது என்னவாகுது அங்கே விக்கிரஆராதனையாங்க மாறுறதுக்கு வாத்தம். அந்த அந்த விஷயத்து மேலே அதிக நாட்டம், அளவுக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்குறது, அது பணமாக கூட இருக்கலாம், உங்க சொத்தா கூட இருக்கலாம், உங்க உலக வேலைகளா கூட இருக்கலாம். அப்படி அதுக்காக பிரயாசப்பட போகும்போது உங்க சரீரம் நீங்க அதுக்காக வருத்தி கொள்றீங்க, சரீரமும் பாதிக்கும், இதனால உங்க நல்ல பேர் கூட கெட்டு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இந்த மாதிரி நாட்டம் அதிகமா போகுது, அப்ப என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப இதெல்லாம் நம்ம அதிகமா செய்யறோம், அளவு கடந்த விஷயங்கள் அது மேல போகுது, எது மேலேயாவது இருக்கலாம், தேவனை மறந்து ஒரு விஷயத்துக்கு மேல நாட்டம் அதிகமா போகுது அப்படின்னாக்கா ஏன் போகுது, என்ன இல்லாதனால போகுது, சொல்ல முடியுமா? விசுவாசம் இல்லாமனால போகுது. பத்து கட்டில வச்சாருல்ல, மேல நிலத்துல தண்ணியில எந்த ஒரு விபத்து என்ன பண்ணாதீங்க, சொருபம் என்னக்கு செய்யாதீங்க, பார்த்துதான் ஆராதிக்கணுமா, நீங்க அதை பார்க்காம தான் ஆராதிக்கணும், அது கட்டல உள்ள கொள்கை என்ன வச்சாரு, விசுவாசிங்க, விசுவாசித்து ஆராதிங்க. அதுதான் பகவான் தெளிவாக கோட் பண்ணுவாரு. நம்ம ஐந்து புலன்கள், இன்னைக்கு ஒருத்தர் வெளியே விக்கிரக நம்புறாங்கன்னா ஐந்து புலன் வச்சு நம்புறாங்க, இது இதெல்லாம் நான் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு. இன்னைக்கு மிருகங்களுக்கு எத்தனை அறிவு இருக்கு, இன்னைக்கு மிருகங்களுக்கு அஞ்சு அறிவு பேச சொல்றார், நமக்கு ஆறு, உலக மக்களுக்கு ஆறு இல்ல, நமக்கு மட்டும்தான் ஆறு, உலக மக்களுக்கு அஞ்சு தான். ஏன் தெரியுங்களா, சிக்ஸ்த் சென்ஸ், அது தேவன் அறிகிற அறிவு, யாருக்கும் கிடையாது. யார் ஒருத்தருக்கு தேவன் தெரியுதோ அவங்க சிக்ஸ்த் சென்ஸ் பயன்படுத்துறாங்க, கோட் பண்ற இதுதான் விசுவாசிக்கிறது. மிருகங்களுக்கும் மனுஷனும் எல்லாம் ஒண்ணுதான், வெளியில பூசிஷ்டியாக நாம மாத்திரம் தான் சிக்ஸ்த் சென்ஸ் பயன்படுத்துறோம். அது என்னன்னாக்கா தேவன அறிகிற அறிவு, தேவன் யார் நமக்கு மட்டும்தான் தெரியும், இது மிக அவசியம். இதுவே நம்மளுக்கு மிஸ் ஆகுதுனாக்கும் போதுதான் நம்ம என்ன ஆகுறோம், தேவனை மறந்து மற்ற காரியங்கள் மீது நம்ம நம்பிக்கை போகுது, பார்வை போகுது. ஆனால் இதெல்லாம் ஏன் அந்த மைண்ட் செட் வந்து வச்சு சொல்றேனாக்கா, இது பகிரங்கமாக நம்ம செய்ய மாட்டோம், ஆனால் ரொம்ப நாசுக்காக நமக்குள்ள பூந்துடும், நமக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. இது இது நம்ம செஞ்சுருக்கிறோம் நமக்கு தெரியாது, கேட்டால் நாங்கள் பூசிச்சு, கையில் பைபிள் இருக்குது, சத்தியம் எல்லாம் தெரியும், சொல்லுவோம், ஆனால் நம்மளை அறியாமலே இதெல்லாம் செய்யறது நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் பவுலங்க எச்சரிக்கிறார், விக்கிரகாராதனை நம்ம சிலையை கும்பிட மாட்டோம் நல்லா தெரியும், ஆனால் இந்தப்பட்ட சூழலில் நம்ம செய்கிறோமா, தேவன் வைக்கிற இடத்துல வேறு எதையாவது வைக்கிறோமா, கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இது விக்கிரகாராதனை சொல்றாரு. ரெண்டாவது பார்க்குறங்க, ரெண்டாவது வகையான விஷயம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஐடோல் அப்படின்னா சுயம், சுயத்துக்காக ஊழியம் செய்வது விக்கிரகாராதனை சொல்றாருங்க. இந்த மாம்சம், இந்த மாம்சத்துக்கு மத்தியில் அநேகர் மத்தியில் எப்படிதான் இருக்கணும், அந்த மாம்சம் பெருமையா இருக்க வேண்டிய விஷயம் அது, புகழுக்காக ஏங்குற விஷயம் அது, அதுக்காக அதிக பிரயாசம் எடுப்போம். என்ன பற்றியான விஷயம், புகழ்ச்சி அதிகமாக கொடுப்பது, என்னை உயர்த்தி நினைப்பது, சுயத்தை அதிகமாக விரும்புவது, இதெல்லாம் இசைந்து போகும்போது அது விக்னாராதனையா மாறுது அப்படின்னு சொல்றது எழுதுறாரு. என்ன சுயம் விரும்புனா அது அந்த சுயத்துக்காக சில குறிக்கோள் மிகைப்படுத்தி காட்டுவது. இன்னும் பழக ஒரு வார்த்தை எழுதுறாரு, லவ் ஆஃப் ஷோ, வேற கோட் பண்ற அப்படின்னா நான் என்ன ஷோ பண்ணி காட்டுறது, அன்பா இருப்பேனா உள்ள இல்லை வெளியில, ட்ரெஸ் சென்ஸ், மேக்கப் சென்ஸ், எதா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது ஷோ பண்றதுல எப்படி இருப்பேன், அவ்வளோ அன்பா இருப்பேன். சுயத்துக்கு எடுக்கிற ஊழியங்களை விக்கிரகாராதனைங்கிறார், நம்மளுக்கு தெரியாமே செய்வோம், வேணும்னு யாரும் பண்ண மாட்டோம், அதுக்குள்ள இருந்தா கூட என்ன மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. ஒருவேளை நீங்க இச்சித்திட்டீங்க
அதை கவர்ந்து எடுத்துட்டீங்கன்னாக்கா, அது உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, அதுதான் உங்களுக்கு வெளிப்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ஆளு மனசுல போய் நீங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு வெளிப்படுத்தும். நமக்கு தெரியாம நடந்துருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் என்ன சொல்றேன், நீங்க ஓலியம் செஞ்சீங்கன்னாக்கா விக்கிரக ஆராதனை செய்யாத படிக்க ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் எச்சரிக்கையா இருக்கு அவன் பவுல் அங்க வெளிப்படுத்துறேன். இதெல்லாம் செஞ்சா தேவனுக்கு பிரியமில்லாம போகுது. இது ஒரு வகை. அடுத்த காரியம் அது, சபையில தேவன் நியமிக்கிற பொறுப்புள்ள மூப்பர் விஷயங்கள். ஒன்னு தீமத்தையும் 3:1 வாசிங்க. 1 தீமத்தையும் 3:1
கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை.
கண்காணிப்பை விரும்புகிறவன் அது நல்லது விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. தேவன் சொன்ன விஷயங்கள் அது. அப்போ ஒரு சபை மீது தேவன் அந்த ஒரு பொறுப்பு கொடுக்கிறார்னாக்கா அது அவ்வளவு ஆசீர்வாதமான விஷயம் அது. ஏன்னா தேவன் எப்படிதான் இருக்கிற மேல மெய்ப்பராக இருக்கிறார், நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்காணித்துட்டு வர்றாரு. இது அருமையான விஷயங்கள் அது. இதேதான் சபையில நம்ம இங்க தேவன் நம்ம கொடுக்கிறார். நம்மளுக்கு அது பெரிய பொறுப்பு, அது ஒரு திவ்ய பொறுப்பு கூட சொல்லலாம் அந்த விஷயங்கள் அது. ஏன்னா ஒரு மந்திரி மீது அந்த கண்காணிப்பு செய்வது சாதாரண விஷயம் இல்லை. தனக்கும் கணக்கு கொடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் அது. எவ்வளவு சிரமமான விஷயம். இப்ப விசுவாசியா இருந்தா என்ன பண்ணலாம், நான் எனக்கு மட்டும் கணக்கு கொடுத்துட்டு போயிடலாம் தேவன் மத்தியில. எங்க அப்படி இல்லை, இவருக்கும் கணக்கு கொடுக்கணும், எத்தனை பேருக்கு அவங்களுக்கும் கணக்கு கொடுக்கணும். அப்ப எந்த அளவுக்கு அந்த மந்தியை பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குதாங்க. உங்களை குறித்தும் மந்தியை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். வசனம் இருக்குது, இதை கூட கொஞ்சம் ஒரு ஆர்டிகல் பேசியிருக்கிறேன். அவ்வளோ கண்ணமா நான் நிறைய பேர் பேசும்போது கேட்டிருக்கேன். பிரதர் என்னுடைய சபையை குறித்து நான் விஷயம் பார்க்கும்போது சில சமயத்தில் எனக்கு நைட்டு தூக்கம் வரல. பிரதர் சபை மேலே இருக்கிற பாரம் அது. நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன், எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை பிரதர், கவலையா இருக்கு. ஒரு தகப்பன ஸ்தானத்துல இருந்து கவலைப்படுறாங்க. நிறைய பேருக்கு வேலை இல்லை பிரதர், இவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. சத்தியம் நிறைய கொடுக்கணும், இன்னும் ஊழிகள் நிறைய இருக்கிறது, இவங்க செய்ய வைக்கணும். அவங்களுக்கு சபை மீது பாரம் நிறைய பேர் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது உன்னதமான பொறுப்பு. அது தேவன் நமக்கு அமைச்சு கொடுக்கிறாரு. இது மிகப்பெரிய உன்னதமான பொறுப்பு. பாருங்க, ஒன்னும் நல்ல விஷயம் கேளுங்க. தாவீது அந்த கோலியா சண்டை நடக்குது இல்லைங்களா, அந்த பக்கம் கோலியாத்து இந்த பக்கம் இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க. இப்ப அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கிறாங்க இந்த படையில, அப்ப போய் சாப்பாடு கொடுத்துரும் அப்படிம்பார். தாவீது சாப்பாடு கொடுத்து போகும்போது மந்தையை வேறு ஒரு இடம் ஒப்படைத்து விட்டு பின்புதான் போனார். ஏன் தெரியுங்களா, மந்தை யாரு பொறுப்புல இருந்தது, கஷ்டப்பட்டு அந்த மந்தையை உருவாக்குறது யாரு, தாவீத். அவருக்கு தான் அந்த மந்தை எவ்வளவு எப்படி உருவாக்கி இருக்கிற அப்படிங்கிற கஷ்டங்கள் தெரியும். அதுதான் அசால்ட்டா விட்டுட்டு போகாம அந்த மந்தையை வேறு ஒரு பொறுப்புல விட்டுட்டு போறாரு. சாப்பாடு கொடுத்துட்டு வருவாரு பாத்துக்கொள்ளுங்க. உண்மையான சபையை கண்காணிக்கிற மூப்பர்களுக்கு இருக்க வேண்டியது விஷயங்கள். ஆனா என்ன சொல்ல வரோம், இதுல என்ன விக்கிறார் எதுன்னு கேட்கலாம். நீங்க தேவன் கொடுத்த அந்த பொறுப்பு என்னைக்கு பதவியாகி மாறுதோ, புரியுதுங்களா, தேவன் கொடுத்தது பொறுப்பு. இந்த விஷயம் என்னைக்கு பதவியாக மாறுகிறதோ ரொம்ப டேஞ்சர் அது. ஏன்னா சொல்ல தப்பாத்துக்காதீங்க, அந்த விஷயங்கள் என்ன ஆகுதுனாக்கா மதுபானம் குடிச்ச போதை ஏறுது இல்லையா, அப்படி ஏறும் போது என்ன ஆகுதுன்னா தன் நிலையாக உணர முடியாது. நல்லா பேங்க்ல வேலை செய்யலாம், 3 லட்சம் நல்லது சம்பளம் வாங்கலாம். காலையில போகும்போது அவர் அவ்வளவு டிப்டாப்பா போவார், ஆனா சாயங்காலம் வரும்போது கை இருக்காது, போன் எங்கேயோ இருக்கும், சட்டப்பட்டல வேற மாதிரி இருக்கும், ஷூ இருக்காது, அப்படித்த வீட்டுக்கு வருவார். இப்ப என்ன விஷயம் புரிஞ்சு பாத்தீங்களா, அந்த ஒரு போதை அவருக்குள்ள ஏறதுனால தான் யாருன்னு தெரியல, தன் நிலை என்னன்னு புரியல, சூழ்நிலை தெரியல, இதெல்லாம் மாற்றப்படுது. இதே மாதிரி பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்னைக்கு உங்களுக்கு பதவியாகி மாறுதோ அதுவும் ஒரு போதை மாறுதா. இப்ப தேவன் தெரியல, சத்தியம் தெரியல, சகோதரர் தெரியல, எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படி ஆகுது. இதுதான் தேவன் வைக்க வேண்டிய இடத்துல யாரை வைக்கிறாங்க, பதவி வச்சிடறாங்க. இப்ப இவங்களுக்கும் ஆசீர்வாதி சம்பந்தம் இல்லை, என்னால பதவி இல்லாம இருக்க முடியாது. இங்கேயும் அதே வந்ததுன்னா இதுதான் வைக்கிற ஆராதனை. ஆனா அந்த பொறுப்பு உன்னதமான ஒரு பொறுப்பு. இவங்க வேலை செஞ்சு எப்படி தெரியுமா இருக்கும், இந்த 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 பதவியில வச்சுட்டு வேலை செஞ்சு எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம கவர்மெண்ட் வேலை செய்யற மாதிரி இருக்கும். நடந்த சம்பவம் தான் கேளுங்க, 3 பேருக்கு வேலை. ஒருத்தர் குழி நோண்டணும், 3 அடிக்கு 3 அடிக்கு ஒரு குழி நோண்டணும். ஒருத்தர் மரக்கன்று வைக்கணும், 1 மூடணும். என்ன நடந்ததுன்னா, ஒருத்தர் மூணு அடிக்கு மணிக்கு குயில் ஓடிட்டே போறாரு, பின்னாடி வர வர அதை மூடிக்கிட்டே வர்றாரு. ஒரு பெரியவர் ஏப்பாங்க, பாப்பா என்ன நடக்குது, நீ நோண்டுற, அவர் மூடுறாரு, இல்லைங்க நடுவில் செடி வைக்கிற வெளியே இன்னைக்கு நடுவில் இருக்கிறார் ரெண்டாவதாலே இப்போ செடி வைக்கணும், இன்னைக்கு அவர் லீவு. அதுக்கு எங்கள் அதிகாரி சொல்லிட்டாரு, வேலை என்னமோ அதை படிச்சு நீ பாருன்ட்டாரு. நோடுறது அவர் வேலை, மூடுறது என் வேலை, செடி வைக்கிற வரல நாடகம் பண்ணிட்டு. இது நம்ம கவர்மெண்ட் வேலை நடந்தது, இது காசு வாங்க சம்பளம், அன்னைக்கு சம்பளம் வாங்கறதுக்காக நடந்த விஷயம், இது நடக்குது. இப்படித்தான் அந்த மாதிரி வேலை ஆகிடும். எது பொறுப்பு உங்களுக்கு பதிய, சபை மேல பாரம் இருக்காது, ஒரு கவலை இருக்காது, சால்ட் வந்துடும். இதெல்லாம் நடக்கும் அந்த விஷயத்துல. அப்போ தேவன் வைக்க வேண்டிய இடத்துல பதவி நீங்க வச்சுட்டீங்கன்னாக்கா பொறுப்பு இருக்கிறவர்களும் அந்த விஷயம் உங்களுக்குள்ள வராது. அப்போ சப்போஸ் ஒரு வேலை இந்த வருஷம் எழுதுறா இருக்கிறீங்க, அடுத்த வருஷம் இறங்குறீங்கன்னாக்கா மந்தையும் ஒருத்தட்ட ஒப்படைக்கணும். தாவீது மாதிரி, இந்த சகோதரருக்கு வேலை இல்லை, இந்த சகோதரர் திருமணம் பண்ணணும், இவங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் செஞ்சு கொடுங்க பிரதர், இந்த வருஷம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மனசு வருதா போஸ்டர் வெளி விஷயம் இல்லைண்ணா. இது கூட ஒரு விதிர ஆராதனை வாசிங்க, ஒன்னு பேதுரு 5:3-4.
சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும்.
எப்படிங்க மந்தைக்கு எப்படி இருங்க, மந்திரிக்கு மாதிரியா இருங்கள். அப்புறம்
கண்காணிப்பு செய்யுங்கள், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
அப்படி நீங்க செஞ்சிட்டாக்கா வீடம் கண்டாம உங்களுக்கு, ஆனா செய்யது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. உங்களுக்கும் கணக்கு கொடுத்துட்டு, மந்திக்கும் கணக்கு கொடுத்துட்டு அவ்வளவு எஃபர்ட் போட செய்ய வேண்டிய விஷயம் அது. தலையில நெருப்பு இருக்கிற மாதிரி அது, அப்படி கண்ணு கருத்துமா சபை பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா கத்தராக இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினால வீட்டுக்கு கொடுத்த சபை அது. இது மாற விட்டுறாதீங்க. ஏன்னா ஆள் மனசுல எது பதியலனாக்கா பொறுப்பு பதியல, பதவிய உள்ள வச்சுட்டாங்க. இது பதவி வச்சுட்டாக்கா அதுதான் மைண்ட்ல வரும், வேற வராது. இதான் சொல்றேன், என்ன நீங்க பதிவு பண்றீங்களோ அதுதான் செயல்பாட வெளியே வரும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க உள்ள வைக்கிறதா மிக மிக அவசியமான விஷயம் அது. மைண்ட் சம்பந்த படிச்சு சாதாரண நினைச்சுக்காதீங்க, எல்லாரும் செய்ய சொல்லுவார். ஏன்னா தேவனுக்கு இது பிரியம் இல்லாம போகிறது. அடுத்த விஷயங்கள் வாசிங்க 8:1.
அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள்.
பாருங்க அடுத்த விஷயம் என்ன, நாலு விஷயத்துல முதல் முடிஞ்ச விஷயம் விக்கிற ஆராதனை, ரெண்டாவது சம்பவம் என்ன அவங்க இச்சித்தாங்க அப்படின்னாக்கா வேசித்தனம் பண்ணது மூலியமாக அங்க 24,000 பேர் என்ன ஆனாங்க. இங்க 23,000 போகுது, நீங்க என்னாகவும் வாசிக்க வேண்டாம், என்னாகவும் 25 நீ வாசி பாத்தீங்கன்னாக்கா அங்க 24,000 பேர் என்ன ஆனாங்க, அங்க செத்தாங்கன்னு சொல்லி வசனம் வருவீங்க. சரி, இதுக்கு என்ன அர்த்தம் வெசித்தனம் அப்படின்னா, லிட்டரா எடுத்துட்டா வெசியோட சேர்ந்திருப்பது வெசித்தனம். ஆனா இந்த அந்த வசனம் அடிக்கடி எங்க பாக்குறோம்னாக்கா வெளிப்படுத்த விசேஷத்துல பாக்கலாம். நிறைய அந்த வெசித்தனத்தை பத்தி அங்க பேசுறது, அதாவது கர்த்தரோட ஆவி இல்லாத ஒரு இடத்துல போய் ஆவிய நீங்க ஐக்கியமாயிருந்தா அது வேசித்தனம். புரியுதுங்களா, கர்த்தருடைய ஆவி இல்லாத ஒரு இடத்துல போய் ஆவியில நீங்க ஐக்கியமா இருந்தீங்கன்னா அது என்னது, வேசித்தனம். இது நம்ம செஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா உலக காரியங்கள் அதிகமா ஐக்கியம் வைக்கிறது. வசன வாசிங்க 4:4.
விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
ஆகையால் தேவனுக்கு பகை என்று அறியீர்களா? உலக காரியங்கள் ஐக்கியம் அதிகமா வைக்காதீங்க, அது வேசித்தனமாயி மாறுது. அதே பாவத்தின் மேல் ஐக்கியம் அதிகமான பவர், சத்தியத்தை மறந்து போற அளவுக்கு அந்த ஐக்கியம் உள்ளவங்க உருவாயிடுச்சுனாக்கா இதுதான் வேசித்தனம். எபேசியர் 5:3-7.
மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், சோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள்.
அவர்களிடத்தில் நீங்கள் பங்காளி ஆகாதிருங்கள். உலகத்தோட பாவத்தோட பங்கு வச்சுக்காதீங்க. நம்மளுக்கு ஒரே பங்கு எது மாத்திரம் தான், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு மாத்திரம் தான் பங்கு, வேற எதிலும் பங்கு வைக்காதீங்க. சப்போஸ் அதை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இதை எடுத்துருட்டா பகிரங்கமா நீங்க செஞ்சிட மாட்டீங்க. ஒருவேளை இது நமக்குள்ள வரும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள் போகும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், நம்ம பிசினஸ் பண்ற பார்ட்னர்ஸா கூட இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஆவி இல்லாத ஒரு இடத்துல, அதாவது கர்த்தருடைய ஆவிகள் இல்லாத இடத்துல நாம ஆவியின் ஐக்கியம் வச்சோம்னாக்கா இதுதான் வேஷித்தனம். நாசுக்கா தான் உள்ள நுழையும், மெது மெதுவா தான் உள்ள நுழையும். அது ஒரு நாள் எப்படி நிக்கினாக்கா அதிகமாயிடும். ஏன்னா நீங்க அது இருக்கிறீங்க, உள்ள இழுக்கிறீங்க, அது இசைக்கிறீங்க, பதிவாயிடுது, அதுதான் செய்வீங்க. இதுதான் வேஷித்தனம். தேவன் எச்சரிக்கிறார் கடைசி காலத்தில் நமக்கு, இதனால் தேவன் நம்ம பிரியமில்லாம போகிறார். அடுத்த விஷயம் அது வசனம் 9.
அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள்.
அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். அனாதையில் எங்க கிறிஸ்து வந்தாரு? வசனம் எப்படி திரும்ப வரணுங்களா? அங்கே அவங்க மோசையை பரீட்சை பார்த்தது போல நீங்களும் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்காதீர்கள் வரணும். அங்க யார் இல்ல உங்களுக்கு கிறிஸ்து? அவங்களுக்கு யாரும் தெரியாது இல்லையா? எப்படி வரணும்னா அங்கே மோசையை பரீட்சை பார்த்தது போல இங்கே நீங்க என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவை பரீட்சை பார்க்க வேண்டாம். அப்ப அங்க மோசையை பரீட்சை பார்த்தாங்கன்னாக்கா அது தேவனை பரீட்சை பார்த்தது மாதிரி ஆயிடும். அதேதான் இங்கேயும் சொல்றாங்க. இப்ப நீங்க கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தோம்னாக்கா அது தேவனை பரீட்சை பார்த்த மாதிரி ஆயிடும். அப்ப என்ன தேவனை பரீட்சை பார்ப்பது என்றால் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல சின்ன உதாரணம் கொடுத்தாங்க புரியும். இப்போ நம்ம பொசிஷன் எடுத்துக்கோங்க, நம்ம மத்தியில ஒரு கணவன் ஒரு மனைவி, கணவன் கொஞ்சம் ஏழ்மை நிலையில வந்திருக்கிறாரு, அவரை திருமணம் பண்ண மனைவி கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவர் ஒரு கூலி வேலையை ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வேலை செஞ்சுட்டு வந்து ஏதோ ஒரு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாரு, எந்த வச்சுக்குமா ஒரு புடவை ஒரு 200-300 அவ்வளோதான் மதிப்பு, அவரால் அவ்வளோ சாத்தியம் எடுத்து கொடுக்குறார். இப்போ இந்த வாங்கின மனைவி என்னன்னா எப்படி நடக்குன்னா, இதே எங்கள் வீடாக இருந்தா எங்கள் அப்பா 2000 எடுத்து கொடுத்துருப்பார் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன விஷயம் வருது, என்ன சொல்ல வராங்க, இந்த தாட்டி விட்டுரு, அடுத்த தாட்டியாச்சு என்ன பண்ணு, 2000 எடுத்து கொடுங்க. இப்படி தான் பரீட்சை பார்ப்போம், புரியுதுங்களா? வாங்கி வச்சுக்குவாங்க, வேணாம் சொல்ல மாட்டாங்க, வாங்கிட்டு என்ன தான் வரும்னாக்கா இப்படி வரும். இப்படி செஞ்சுருக்கலாம்ல, இதுதான் இதே மூலம் நாம செய்யும் போது தேவனே அதாங்க பரீட்சை பார்ப்பதை வந்துடும். அது என்னாகும் வாசிக்கு வேண்டாம், என்ன 21 நீங்கள் வாசி பாருங்க, அந்த சம்பவங்கள் அங்கே இருக்குது. அப்போது எகிப்திலேருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, நாங்கள் அங்கே எகிப்தில் வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டோம், ஆனால் இங்கே என்ன ஆகுது இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வராங்கண்ணா, அப்படி சொன்னாச்சு தேவர் கொடுப்பாரா? ஆனால் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? காடை கொடுத்தாரு. சாப்பிட்டு என்ன பண்ணாங்க, அந்த காடு எங்கே வந்தது? சாப்பிட்ட காடை மூக்கு வழியாக வந்தது தான், அது இத்தோடு தாங்க இருக்கும். அவ்வளோ சாப்பிட்ருக்குறாங்க, சாப்பிட்டு 26 செத்து போனாங்க. பாருங்க, தேவன் தர்றதுக்கும் இவங்க கேட்டு வாங்கிறதுக்கு வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப தேவன் கொடுக்குற விஷயம் ஏற்றுக் கொடுக்குற மன கடினமாகுதாங்க அவங்க மத்தியில. இதுதான் பரீட்சை பார்ப்பது. நாங்க அங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா, இவ மண்ணா மட்டும் தானா அப்படின்னா, இங்க காரம் இல்லை, ஒண்ணும் இல்லை, உப்பு இல்லை, இப்படித்தான் விஷயம் வருது. அப்ப நீங்க அதை கொடுத்துருக்கலாம் இல்ல, ஏட்டா இது தேவனே பரீட்சை பார்ப்பது. அப்ப ஜனங்கள் மோசைக்கு விரோதமா பேசுற விஷயங்கள் அங்க அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல சாகுபடியான விஷயம் அங்க நடக்குது. அது அது அந்த அப்பம் பாருங்க, அப்பமான விஷயம் அது. என்ன சொல்றாங்க, தண்ணீர் அந்த மண்ணா இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். இது ரொம்ப வெறுப்பா இருக்குது, வசனவாசிங்க அப்படிதான், இது ரொம்ப வெறுப்பா இருக்குது. இதுதான் அங்கிருந்து கூட்டு வந்தீங்களா இப்படி கேட்கறாங்க கேள்வி, அங்க நாங்க அதெல்லாம் சாப்பிட்டோமே அப்படின்னா இதுதான். அப்ப தேவன் தந்த மண்ணா அற்பமா நீங்க என்னங்கனாக்கா அது மிகப்பெரிய பாவம். அது இப்ப என்ன வருது, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இப்பதான் உங்களுக்கு பாம்பு கடிக்கும். இந்த வாக்கி சொன்னதா நிமித்தம் நினைச்சுனாக்கா அங்க அவங்க என்ன கிடைச்சதுன்னா பாம்பு அங்க கிடைச்சது. ஆவிக்குரிய சுவல் நாம கூட இந்த நாட்களில் தேவன் தரக்கூடிய ஆகாரம், தேவன் நம்மளை ஒவ்வொருத்தரையும் வழிநடத்துகிற விதம் தனித்தனி விதம் இருக்குது. இதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா தேவனோட வழிகளை விட்டு கொடுக்கணும். தேவனை நீங்கள் அப்படி செஞ்சுருக்கலாமே, நான் ஜபத்தில் இதுதானே கேட்டேன், நீங்கள் எது கொடுத்தீங்க, நீங்கள் அதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கனாக்கா என்ன பண்ணுறீங்க, தேவன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பரிசு பார்க்குறீங்க. அப்போ அவருக்கு தெரியாதா எனக்கு ஏன் இது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னு யாருக்கும் தெரியும்,
தேவனுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு. இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா இதுதான் தேவனை பரிசு பார்ப்பது. அப்ப தேவனிடத்துல இருந்து வர விஷயங்களுக்கு நம்ம முரட்டாட்டம் உள்ளவராகிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அனுமதிக்கப்பட போகும்போது தேவன் என்ன கொடுத்தாலும் சரி, அது மகிழ்ச்சியா வாங்கி கொள்ளக்கூடிய விஷயம் இது ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்பதான் அது சுமூகமா அது நமக்கு நவரும். இல்லாட்டி இது நம்ம என்ன பண்ணிடுவோம், கிறிஸ்துவை பரிசியை பார்த்தது பாரு அங்க அங்க ஆயிடுவான். அதே மாதிரி தேவனும் கிறிஸ்துவும் நம்மளை வழிநடத்துகிற உணர்வு நமக்கு இல்லாம போயிடும். சொன்ன வேதத்தை வாசிக்கும் போது தேவன் எப்படிலாம் நம்மளை வழி நடத்துகிற அந்த உணர்வு நமக்கு இல்லாம போயிடும். பாருங்க 139 சங்கீதம் வாசி பாருங்க, தேவன் எப்படிலாம் நம்மளை வழி நடத்துறாரு புரிய வரும். அது அந்த உணர்ந்தது வாசி, ஏதோ வாசிக்க கூடாது, அது உணர்ந்து வாசிக்கிறது. ஒரு 4 மாத்திரம் வாசிங்க தேவன் அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கினாக்கா ரொம்ப அருமையா இருக்கும். சங்கீதம் 139 நீ வாசிக்கினாக்கா தேவன் நம்மளை எந்த விதமா கவனிக்கிறார், நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அதை பத்தி சொல்ல வரும். வாசிங்க சங்கீதம் 139 ஒன்னு வாசிட்டு வாங்க.
கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
பாருங்க தேவன் சொல்ற, நீர் என்னை ஆராய்ந்து இருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர். அப்புறம்
என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
பாருங்க, நான் உட்காரும் போது நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, என்னோட எழுந்ததில் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்புறம்
என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர்.
என் நினைவுகளை எங்க பாக்குறீங்க, தூரத்திலிருந்து பாக்குறீங்க.
நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும்.
பாருங்க இது இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கனாக்கா நான் டிராவல், when I am travel, தேவன் பாக்குறான்னு வரும். ஐ எம் ரெஸ்ட் அட் ஹோம், அப்படி இருக்கும் போது தேவன் நீங்க கவனிக்கிறீங்கன்னு வரும். பாருங்க எவ்வளவு உன்னதமான விஷயங்கள் அது. இந்த அளவுக்கு தேவன் பார்த்துட்டு வராரு. அப்படி நீ வாசிச்சு சிஸ்டர்.
என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி.
ஆரவசனம் ரொம்ப முக்கியம்.
உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும்.
பாருங்க நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு அறிவு கேட்டலங்கிறார் தாவீது. நாம யாருங்க இந்த உலகத்துல, எப்படி இருக்கிறோம் நம்ம, குப்பையா தூசியா இப்படிதான் இருக்கிறோம், அணுவோட கம்மி இப்படி இருக்கிற நம்ம மத்தியில சர்வ வளமுள்ள தேவன் எப்படிதான் இருக்கிறார்னாக்கா இந்த அளவு கவனிக்கிறார். நீங்க உட்காரும் போது தெரியும், நீ எந்திரிக்கிறது தெரியும், நடக்கையில போகையில பேசையில நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன செய்வீங்க. உங்க உங்க பயணத்துல நான் கூட இருக்கிறேன் இன்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நான் பயணம் பண்ணும்போது நம்ம கூட தேவை வராது யோசிச்சிருக்கீங்களா, அவனை பாதுகாக்கிறாரு. ஒண்ணு வேண்டாம் தேவையோட அடுத்த விஷயம் வந்துங்க, நம்மளுக்கு உடம்படிக்கு எடுத்ததுல இருந்து 2 கொடுக்குறாரா, அதிகபட்சம் 2 இல்லை. நமக்கு அவங்க என்ன வயிற்று வித்தியாசம், சின்ன உதாரணம் சொல்லுங்க, நம்மளுக்கு என்ன வயிற்று வித்தியாசம், நம்மளுக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட தூதர்களுக்கு என்ன வயசு வித்தியாசம் இருக்கும், 50,000 நம்மளுக்கு அவருக்கு அளவு வித்தியாசம், 50,000 வயசு வித்தியாசம். என்னைக்கு அஜாச்சு அவர் நம்ம கூட வர நினைச்சிருக்கீங்களா, அதுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா, சொன்ன சந்தோஷம். நீங்க வண்டியில போறீங்க 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க, அவங்களே போருவாங்க நின்னீங்கன்னா நிக்கிறாங்க எதுக்குங்க, நீ யாரு நீங்க, நாம் யாரு, நம்மளாம் ஒன்றும் இல்லை. தேவன் இப்படி பாதுகாக்கிறாரு, இதுதான் சிந்திக்கணும் ஒவ்வொரு அந்த முழு இதையும் வாசி பார்த்தா அருமையாக இருக்கும். தேவன் இப்படிலாம் நம்ம கவனிக்கிறார், இந்த அளவு கண்காணிக்கும் போது அவர் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். தூதர்களுக்கே இப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தில் தேவன் அவர் கவனிக்கிறது, என்ன பண்ணாலும் ஒன்றும் தெளிவாசி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எங்க கூட நிற்கிறீங்களே தாவீது, இது என் அறிவு கேட்டல, இந்த விஷயம் நீங்கள் என்ன பார்க்கறது என் அறிவு கேட்டலாத விஷயங்கிறார். அவ்வளோ விஷயமா தேவன் நம்ம பாதுகாக்கும் போது நம்ம எதுக்கு கவலை பண்ணணும். இந்த மாதிரி இதில் தான் இப்போ என்னாச்சுன்னா பாம்பு கடிச்ச இவங்களை பாம்பு கடிக்குது. யார் என்ன கடிக்குது அப்படின்னாக்கா பாருங்க இவங்க இவங்களுக்குள்ள இருக்க விஷயங்கள் என்ன வருதுனாக்கா, ஏன் பாம்பு கடிக்குது அப்படின்னாக்கா அந்த மாதிரி காரியங்கள் இவங்க செய்ய செய்ய என்ன என்னாங்கனாக்கா தீமையான விஷயங்கள் இவங்க கேரக்டர் எல்லாமே வளைச்சி இருக்காது. ஏன்னா அவங்க அதுதான் இச்சிக்கிறாங்க, அதுதான் உள்ள போய் பதியும், நிறைய தவறு பண்ணுவாங்க, பழைய சுபாவம் உள்ள பெருகி வருதா, இதுதான் காரணம். தெய்வ வழிநடத்தல உணர மாட்டாங்க, ஒன்று உணர்வு இருக்காது. ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இல்லை, அந்த உணர்வு அங்கே வரல. எப்போ பரிசுத்தாவி உங்களை நிறைஞ்சிருக்குதோ அப்போ தான் அந்த உணர்வு வரும். ஜபம் அப்படிங்கிறது 24/7 வாழ்க்கையை இருக்கணும். புதுசிருஷ்டி வாழ்க்கையில் ப்ரேயர் இருக்கக்கூடாது, புதுசிருஷ்டி வாழ்க்கையே ப்ரேயராக இருக்கணும். அப்படி கொண்டு வாங்க, அப்போ தான் நீங்கள் எப்போதுமே ஆவியில் நிறைந்தது வசனம் சொல்லதில்லை, அப்போ தான் நீங்கள் ஆவியில் நிறைஞ்சிருக்க முடியும் அது விஷயங்கள். அது அப்போ தான் இது இதெல்லாம் சோர்ந்து போகும், இதெல்லாம் ஆல்மோஸ்ட் பதிவாகும் விஷயங்கள் அது, அப்பதான் விஷயங்கள். இதுதான் அப்புறம் பாம்பு கடிக்கிற விஷயங்கள் அங்க உள்ள கொண்டு வருது. அப்ப இந்த பாம்பு கடிச்சாச்சு புள்ளியா, இப்ப பிழைக்கணும், என்ன பண்ணணும். இப்ப சொல்றாரு மோசே கிட்ட, நீ ஒரு வெங்கல சப்தம் செஞ்சுவை, இந்த வெங்கல சப்தத்தை பாக்குற யாருமே பிழைப்பான். யோவான் 3:14-15
தன்னை
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அங்க வனாந்தரத்துல அந்த பாம்பு பார்த்தா அவங்க என்ன உண்டு விடுதலை ஆனதுல அதுதான் இங்கே சொல்றாரு. இந்த விஷயத்துல அப்போ ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குதா இப்ப உணர்வு வருதா யார நோக்கி பாக்கணும்? கிறிஸ்துவ நோக்கி பாருங்க. அப்பதான் பயணம் தொடர்ந்து நீங்க வனாந்தரத்துல பயணம் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்? இங்கேயே வனாந்தரத்துல அவங்க அழிக்கப்பட்டார்கள். பரலோக ராஜ்யம் போக முடியல, ஏன்னா தடைப்படுது. என்னாச்சு? பாம்பு உங்களை கடிச்சிருச்சு. இப்ப நீங்க ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா யார பாக்கணும்? கிறிஸ்துவ பாக்கணும். ஒண்ணு வார்த்தை தெளிவா, சப்மிஷன் டு டிவைன் ப்ரொவைடன்ஸ். வார்த்தை வேற எழுத அழகா இருக்கிறாரு. தெய்வீக வழி நடத்திருக்க உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. பொறுமையா காத்திருந்தா ஏற்ற வேலையில தேவன் நம்மளை உயர்த்துவா. அந்த அந்த தெய்வீக வழி நம்ம ஒப்பு கொடுக்கணும், முழுசா ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நம்ம அந்த விஷயம் தேவன் நம்மளை உயர்த்த முடியும். நாலாவது விஷயம் அது. இவங்க என்ன விஷயத்தாங்க நாலாவது அப்படின்னாக்கா, வசனம் பத்து,
அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள்.
என்ன பண்ணாங்கன்னா, கடைசியா அவங்க அவங்களை முறுமுறுத்தார்கள். என்னாகும் பதினாலுல நீங்க வாசிக்கலாம், அந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். அவங்கள் யாருக்கு விரோதம் முறுமுறுத்தாங்கன்னா, மோசே மற்றும் ஆரோனுக்கு விரோதம் ஆகி அங்க என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுப்பாங்க செஞ்சாங்க. இது ஆரோனும் மோரும் யார் நியமித்தது? ஆரோனி மோசை யார் நியமித்தது? தேவன் நியமிக்கிறார். அப்ப நீங்க ஆரோனி மோசையை முறுமுறுத்தீங்கன்னா யார முறுமுறுத்த மாதிரி? தேவன் நீங்க முறுமுறுத்த மாதிரி எங்க செஞ்சிடும். அப்போ வாஷா அங்க இருக்கிற பிரபலமானவர்கள், சபையில் அங்க இருக்கிற பிரபலமானவங்க என்ன பண்றாங்கனாக்கா, இவங்க தான் முறுமுறுத்தாங்க. அது மாத்திரமல்ல, முறுமுறுத்து அங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்க கூட சப்போர்ட்டு குரூப் உள்ள வராங்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க பண்ணது தப்பு தான் அப்படி சப்போர்ட் பண்றாங்க. முறுமுக்கு தனியாக குரூப் இருக்கிறாங்க, இவங்க சப்போர்ட் பண்ண குரூப் தனியா வராங்க. அப்ப பாருங்க, இது இந்த விஷயம் தான். இப்படி செஞ்சோம்னாக்கா தேவனை முறுமுறுப்பதற்கு சமமாக அமையுதாங்க. சபைக்கும் சில தேவன் சில ஒழுங்குகள் வைக்கிறார் சத்தியத்தின் மூலியமாக. எப்படி சொல்லலாம்? தெய்வீக ஒழுங்கு சொல்ல போகும்போது சபைக்குள்ள சில சகோதர சகோதரிகள் தவறு பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுங்க? மத்தைய 18 படி நடத்துங்க. இது ஒழுங்கு. சில வேறு சிலரா தெய்வீக ஒழுங்கு எப்படி நடக்குதுன்னா, அது தப்பு பண்ணீங்கன்னா 1 Corinthians 5 அதிகாரத்தின் படி அவங்க நீங்க என்ன பண்ணுங்க? வழி நடத்துங்க. வேறு சில தப்பு பண்ணா மன்னிங்க. ரொம்ப மோசமா தப்பு பண்ணா மன்னிக்காதீங்க. இது இதெல்லாம் சபைக்குள்ள பல வகையான ஒழுங்குகள் தேவன் நாங்கள் வச்சிருக்கிறார், சத்தியத்தின் மூலம் கொடுத்துருக்கிறார். அப்ப இந்த தெய்வீக ஒழும்பு நீங்க மீறும் போது என்ன நடக்கிறோம்னாக்கா, நாமளும் முறுமுறுப்பு செய்கிறோம். இது பெரிய தப்பு. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம ஒழுங்கு எதிர்பார்க்கிறோம். என் பையன் எப்படி இருக்கணும், என் பொண்ணு எப்படி இருக்கணும், என் ஃபேமிலி எப்படி இருக்கணும் எதிர்பார்க்கறமே இல்லையா? ஒழுங்கு சின்ன வயசுல இருந்த குழந்தைங்க கரெக்டாக வளர்த்துறமே இல்லையா? அதே போலதான் தேவன் அநேக விஷயத்தை ஒழுங்கு ஏற்படுத்திருக்கா. இந்த ஒழுங்கு மீறக்கூடாது. ஒழுங்கு மீறுபவர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி போகவர்களும் செஞ்சீங்கன்னாக்கா தெய்வன் சில பனிஷ்மெண்ட் ஏற்படுத்துறாரு, சில தண்டனைகளை ஏற்படுத்துறாரு. தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சில படிப்பனை கற்றுக் கொடுப்பார் ஆரம்ப நாட்கள்ல. செஞ்சீங்கன்னாக்கா சில தண்டனைகளை அவங்க கொடுக்குறாரு. ஆனா தொடர்ச்சி இதே நீங்க பண்ணினீங்க, வருஷ கணக்கா இதே நீங்க பண்ணீங்கன்னாக்கா எழுதுறாரு, நீங்க செகண்ட் எடுத்து கூட போறதுக்கு அங்கே வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. முறுமுறுப்பு செய்தவங்களும் சரி, அதுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் சரி, தேவன் அங்கே விற்கிறாரு விஷயங்கள். நீங்க 2nd month போறது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்க அதுதான் அதிகமாக இச்சிக்கிறீங்க, அதுதான் உள்ள பதியும், அதுதான் நீங்க செய்யறீங்க, வேற எதுவும் நீங்க செய்ய மாட்டீங்க. அப்புறம் செய்யக்கூடிய 4 தவறுகள் வெளியே தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஞான போஜனம் சாப்பிட்றோம், நம்ம எல்லாரும் ஒரே ஞான கண்மை தண்ணீர் தான் குடிச்சிருக்கிறோம். தேவனுக்கு தெரியும் யார் யார் எந்த விதத்துல அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு யாரும் தெரியும், தேவனுக்கு தெரியும். நீங்க பண்றது மற்றவங்க தெரியாது. ஏன்னா இந்த 4 விஷயங்களும் அது உங்க சிந்தையில நடக்கிற விஷயங்கள். அது அவ்வளவு சீக்கிரம் பகிரமா தெரிஞ்சிடாது. இது மெது மெதுவா உள்ள நுழைஞ்சிச்சுனாக்கா அதையே செஞ்சிருவீங்க. ஏன்னா அதுதான் அதிகமா பதிவாயிட்டே வருது, டெய்லியும் பதிவாகுது. அப்ப அதுதான் செய்வீங்க. இதுக்கு மாறாக நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, தேவனோட வார்த்தைகளை உட்கொள்ள பழகுங்க. இதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் செய்யுங்க. அதுதான் அதிகாலை தேவன வசனத்தை தேடுங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். எந்த நீங்க வாசிச்சு பாருங்க, செஞ்சிச்சு பாருங்க, வாழ்க்கையை மாறும். அது உள்ள பதிவாகணும். அது பதிவு ஆயிட்டாக்கா 4 months என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்க செயல்பாடா மாறும். இதுதான் பவுல் சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. நாலு விஷயத்தையும் அவங்க நிச்சயந்தாங்க, அதனால அவங்க என்ன ஆகலனாக்கா அந்த வாழ்க்கையை எங்க பெருசா பாதிச்சது, பிள்ளைங்களை போக முடியல. நான் நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னாக்கா இல்ல, நான் டெய்லியும் ப்ரே பண்றேன், நான் டெய்லியும் பைபிள் வாசிக்கிறேன், வாலிபஸ் வாசிக்கிறேன், ரீபன்ஸ் வாசிக்கிறேன், டெய்லியும் சர்ச்சுக்கு போறேன், ஒரு கன்வென்ஷன் தான் வரமாட்டேன், எல்லாம் வந்துடுறேன், ஹார்வெஸ்ட் பண்றேன், என்ன செஞ்சாலும் சரி, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இதெல்லாம் நாள் நடக்கும் இல்ல, இதுதான் ரொம்ப டேஞ்சருங்கிறாரு. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா கடமைக்கு செய்யற மாதிரி ஆயிடுது. உண்மையாக நீங்க செஞ்சிருந்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் மனசுல அது பதிஞ்சிருந்தாக்கா அதை நீங்க செய்ய மாட்டீங்க, இந்த காரியம் எதுவுமே நீங்க இச்சிக்க மாட்டீங்க. இந்த கடைசி காலத்தில் நமக்கு தான் தேவன் எச்சரிக்கிறாரு, பவுல் மூலமா எச்சரிக்கிறாரு, அவங்கள மாதிரி நீங்கள் இச்சிக்காது இருங்க. இந்த நாலு தவறுகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாக்கா பரலோகராஜ்யம் போக முடியாது. ஏன்னா அதை சொல்றாரு, நிக்கிறவன் சொல்லிக்கிற நான் விழாத படிக்கிறாங்க எச்சரிக்கிறேன். என்ன ஆகும் 16:3 மாத்திரம் வாசிச்சிருங்க. என்ன ஆகும் 16:3
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி,
பாருங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி
அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள்,
நீங்க ரொம்ப பேசுறீங்க,
சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள்,
நாங்கெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கிறோம், நாங்கெல்லாம் பரிசுத்தமா தான் இருக்கிறோம், நீங்க என்ன பண்றீங்க, தேவையில்லாம பேசுறீங்க.
கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள்.
ஆமா, இதெல்லாம் கேக்குறாங்க அர்த்தமாயிடுங்க. அப்ப நான் நிக்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழாதபடி எங்க நிக்கிறீங்கனாக்கா சத்தியத்துல நிக்கணும், எங்க விழுகிறீங்கனாக்கா உங்க சிந்தையில விழுகிறீங்க. அசரம் அதுதான் கோட் பண்ணுது, அவங்க இச்சித்தாங்க, அந்த நாலு சம்பவங்களும் இச்சித்ததுனாலதான் தேவனுக்கு பிரியமெல்லாம் போனாங்க. அதுதான் சொல்றாரு, இவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, சிலர் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிரியமா இல்ல அப்படின்னாக்கா யாரெல்லாம் இந்த விஷயத்துக்குள்ள தெரியும், நம்மளுக்கு எல்லாரும் சொல்ல வரல, இருக்கலாம் சின்ன விஷயமா கூட உள்ள ஆரம்பிச்சிருக்கலாம். மிக கவனம் அவசியம், மிக எச்சரிக்கை அவசியம். இது இந்த கடைசி காலத்துல அதுதான் தேவன் இந்த சமீத நம்மத்தில் வெளிப்படுத்துகிறார். மிக எச்சரிக்கையா இருங்க, நிக்கிறேன்னு சொல்லுங்கிற நான், நீங்கள் விழாதபடிக்கு, நீங்கள் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. இந்த கடைசி காலம் ஒவ்வொரு புதுசுக்கு அவசியம், தப்பிச்சு கொள்ளுனாக்கா அதிகாலையில வேதத்தை வாசி ஆள் மனசுல பதிவு பண்ணுங்க, இது மாத்திரம்தான் உங்களை காப்பாற்று. பொறுமையோட கேட்டீங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் யாவருக்கும் நன்றி.